الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله وقال نبينا صلى الله عليه وسلم الأضحية لصاحبها بكل شعرة حسنة رواه الترمذي وكما قال عليه الصلاة എല്ലാ പുകളും പുകഴ്ചയും അല്ലാഹ് ഒരുവനൊക്കെ ഒരുത്താകട്ടും. അൽഹംദുലില്ലാ, ശാന്തിയും സമാധാനവും മുഹമ്മദ് മുസ്തഫ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം എന്നവരുടെ മീതിലും എന്നവരുടെ വാഴ്ക്കൈ വഴിമുറകളെ പിൻപറ്റി വാഴ്ന്ന സഹാബാക്കൾ അവരെ തുടർന്നവർ തുയർന്നവർ ഖിയാമത്തു നാൾ വരെ വരുന്ന മുസ്ലിമാണ് ആൺകൾ പെൺകൾ അനവർ മീതിലും ഒരുത്താകട്ടും എന്ന് വേണ്ടിയതിന് പിന്നാൽ അള്ളാഹുവിൻ മേലാണ് കടമകളിൽ ഒന്നാണ് ജുമാവയെ നിറവേറ്റുവതാക വേണ്ടി അവൻ ഉയർന്ന ഇല്ലങ്ങളിൽ ഒന്നാണ് പള്ളിവായിലെ നോക്കി വരികയെ തന്നിരിക്കും. അൻപു ഷഹോറുകളെ, അള്ളാഹു സുബ്ഹാനഹു വ തആലാവൈ എല്ലാ നിലകളിലും അഞ്ചു ഭയന്ത് നടന്നു കൊള്ളുമാറി ആരംഭമാക എനക്കും അപ്പാൽ ഉങ്ങൾ അനവർക്കും അൻപു കട്ടളെ പിറപ്പിക്കേൻ നല്ലുപദേശം പുരികേൻ. അൻപു നിറയുന്ന ഇസ്ലാമിയ സഹോറുകളെ, അള്ളാഹു ജല്ല ജലാലുഹു மிக சிறந்த ஒரு நாளிலே நோன்பு நோற்றவர்களாக மஸ்ஜிதிலே யாத்திகாவுடன் அமர்ந்திருக்கின்ற ஒரு நல் வாய்ப்பினை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாட்களை மாதங்களை ஒரு மனிதனை இன்னும் ஒரு மனிதனை விட அமல்கள் இபாதத்துக்கள் அவனுக்காக வேண்டி நிறைவேற்றப்படுகின்ற கடமைகளின் ஊடாக சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, நமக்கு பிறை தென்பட்ட அடிப்படையில் இந்த நம்முடைய அரபாவுடைய தினமாக நாளை பெருநாளுடைய ஈதுல் அலஹாவுடைய தினமாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த மாதம் என்றாலே ஒரு பெரிய குடும்பம் செய்த மிக மேலான ஒரு தியாகம் பற்றிய வரலாறுகள் ஞாபகப்படுத்தப்படுகின்ற ஒரு சிறந்த மாதமாகும். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அந்த குடும்பத்தை உலகிலுள்ள எல்லா மனிதர்களுடைய குடும்பங்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக முன்மாதிரியாக நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த வழித்தோன்றலில் மிக சிறந்த ஒரு வம்சமாக வழிமுறையாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி இருக்கின்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய தியாக உணர்வுகளையும் அவர்கள் அல்லாஹ்விற்காக என்று வரும் பொழுது தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அர்ப்பணித்த முறைகளையும் அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் பல அமைப்புகளிலே மனிதர்களுக்கு புரிகின்ற அடிப்படையில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக சின்ன காலத்திலிருந்தே இறை நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் நபியாக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ்வுடைய தீர்க்கதரிசியாக உலகத்தில் அல்லாஹ்வினால் தேர்வு செய்யப்படுவதற்கு முன்னமே அவர்களின் நம்பிக்கை அவர்கள் உலக வஸ்துக்களோடு இருக்கின்ற பிடிப்பு இவைகளிலிருந்து விலகியவர்களாகவே இருந்தார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படும் பொழுது அவர்கள் மிக இளமையானவர்களாகவே இருந்தார்கள், மிக சிறு பராயம் உடையவர்களாகவே இருந்தார்கள். அந்த வேளையிலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் மலை போன்று அவர்கள் உறுதிமிக்கவர்களாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா அவர்களை தன்னுடைய நேசனாக தன்னுடைய ஹலீலாக தன்னுடைய மிக அன்புக்குரிய நபிமார்களில் ஒருவராக இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி தோன்றுவதற்கு அவர்களுடைய வம்சாவளியை ஏற்படுத்த அல்லாஹு தஆலா அந்த நபியினுடைய மகனாகிய தியாகத்தின் சின்னமாக உலகில் இருக்கின்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலையே அல்லாஹு தஆலா தெரிவு செய்து கொண்டான். ஆக அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே மக்கள் பல்வேறு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வாழ்வினுடைய அந்தஸ்துகளை கௌரவங்களை உயர்வுகளை பட்டங்களை அடைந்து கொள்வதற்காக பல தியாகங்களை சோதனைகளை மக்கள் மேற்கொள்ளுகிறார்கள். மக்களுடைய வரவேற்பு, மக்களுடைய கைதட்டல், மக்களுடைய புகழாரம், மக்கள் இவர்களை எல்லா மேடைகளிலும் புகழ்ந்து பேசி இவர் ஒரு வீரர், இவர் ஒரு தியாகி, இவர் ஒரு சாணக்கியன், இவர் ஒரு அரசியல் தலைவர், இவர் சமூகத்திற்கு இப்படி செய்தார் அப்படி செய்தார் என்று மக்களுடைய வாயிலால் இவருடைய பெயர் வெளிப்படுவதற்காக உலகில் பல சோதனைகளை மக்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனையே அது ஒரு சாதனையாகத்தான் இருந்தது. உலகத்திலே சாதனை புரிவதற்காக உலகிலே மக்கள் பல சோதனைகளை சந்தித்திருக்கலாம். அந்த சோதனைகளை பின்னாலே தனக்கு ஒரு சாதனை இருக்கிறது என்ற எண்ணத்திலே மக்களுடைய கைதட்டல்களும் கரையோசங்களும் எங்களுக்கு இருக்கிறது என்ற புலகாங்கித செழிப்பிலே மக்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய எல்லா சோதனைகளுமே சாதனை தான். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் சோதனையே அவர்கள் நெருப்பு குண்டத்தின் மீது வீசப்படுவதுதான். மிக பிரமாண்டமான நெருப்பு வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நேரடியாக உலகில் உள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் தன்னுடைய கட்டளையை பிறப்பித்திருக்கிறான். அந்த கட்டளையை மீறி இந்த உலகில் உள்ள எந்த வஸ்துக்களும் ஒரு அணுவேனும் தன்னுடைய செயற்பாட்டை உலகில் உருவாக்க முடியாது. மனிதர்களிலிருந்து மலக்களிலிருந்து சின்ன எறும்பிலிருந்து பெரிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழே தான் இயங்க வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் உலக வஸ்துக்கள் எல்லாவற்றுக்குமே அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை இருக்கிறது. இந்த கட்டளையின் பிரகாரம் தான் உலகில் உள்ள எல்லா வஸ்துக்களுமே இயங்கிக் கொண்டிருக்கும். தன்னிச்சையாக நடக்கின்ற எந்த உரிமையும் எந்த பொருளுக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை, எந்த உயிருள்ள வஸ்துவிற்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பின் மீது வீசப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா தன்னுடைய கலீலோடு கொண்டிருந்த அளப்பெரிய அன்பின் ஊடாக, அவர்களிடத்தில் இருந்த உறுதிமிக்க நம்பிக்கையின் ஊடாக, உலகம் எப்படி ஒவ்வொருவருடைய கட்டுப்பாட்டிலே உலகம் வழிநடத்தப்படுகிறதோ அந்த அடிப்படையில் ஒரு உலகத்தினுடைய இயக்கத்தை, வஸ்துக்களுடைய இயக்கத்தை எல்லாம் இயக்குவதற்காக மலைக்கு, மழைக்கு, பூமிக்கு, வானத்திற்கு, காற்றிற்கு, வெயிலுக்கு என்று எல்லாம் சில மலக்குகளை பொறுப்பு சாட்டியிருக்கிறானே ஒழிய அவர்கள் அதை நடப்பிப்பவர்கள் கிடையாது. அல்லாஹுக்கு சுபஹானஹு வதஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பிலே வீசப்பட்டு நெருப்புக்குள்ளே செல்வதற்கு முன்னாலேயே அல்லாஹு தஆலா மலக்குகளை அவர்களுக்கு முன்னாலே அனுப்பிவிட்டான். அது எவ்வளவு வேகமாக இருக்கும்? அது ஒளி வேகமா அல்லது ஒளி வேகமா? அது என்ன வேகம் அது? சுபஹானல்லாஹ், இந்த உலகத்திலே எத்தனையோ வேகமாக செல்லுகின்ற ஜெட் விமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வேகம்? அன்பார்ந்தவர்களே, மின்னலை விட அதிவேகமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய படை, அந்த நெருப்புக்கு பொறுப்பான மலக்கு சகிதம் அங்கே வந்திருக்கிறார்கள். மிக இளமையான காலம், துடிப்பான காலம், இறை நம்பிக்கை உள்ளத்திலே ததும்பி இருக்கின்ற அந்த வேளையிலே கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவை இருக்கிறதா என்று. அவர்கள் தேவையில்லை என்றார்கள். அல்லாஹ்வின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை. அன்பார்ந்தவர்களே, இந்த சாதனையை தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த சோதனையை அவர்கள் முறியடித்து எப்படி அல்லாஹ்வுடைய விஜயத்தில் இந்த உலகத்திற்கு ஒரு பாடம் கொடுத்திருக்கிறார்கள். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹுவே எனக்கு போதுமானவன், அல்லாஹ்விடத்திலே என்னுடைய சகல காரியங்களும் பரம் சாட்டப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதை அந்த அரபாவுடைய வெளி நமக்கு சொல்லுகிறது, இதை அந்த மினாவுடைய அண்டவெளி சொல்லுகிறது, இதை அங்கிருக்கக்கூடிய சபா மருவா சொல்லுகிறது, அங்கிருக்கக்கூடிய ஜம்சம் சொல்லுகிறது. இவைகளெல்லாம் அன்பார்ந்தவர்களே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிற்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் உலகில் வாழும் பொழுது அவரிடத்திலே இயற்புடையதாக ஆக வேண்டிய, இயற்கையாகவே அவன் உள்ளத்தில் திணித்துக் கொள்ள வேண்டிய இறை நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த நெருப்புக்கு சொல்லுகிறான், யா நாரு கூனி பர்தம் வசலாமா அலா இப்ராஹிம். அன்பார்ந்தவர்களே, அந்த நெருப்பை அல்லாஹ் குறிவைத்து, ஏ நெருப்பே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் இங்கே இருப்பதற்கான நல்ல சீதோஷண நிலையாக மாறிவிடும்படி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்படி அந்த நெருப்பு மாறிவிடுகிறது. இந்த வரலாற்றை பல்வேறு தலைப்புகளிலே, தஃப்ஸீர்களிலே எழுதி நாம் கேட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த நெருப்புக்குள்ளேயே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான பானம், அவர்களுக்கான படுக்கை தஃப்ஸீர்ல எழுதியிருக்கிறார்கள். உலகத்திலே அன்பார்ந்தவர்களே, நாம் பல ஜூஸ் குடித்திருக்கிறோம், அப்பல் ஜூஸ், அதே போல மாங்காய் ஜூஸ், இப்படி அன்பார்ந்தவர்களே இவைகள் எல்லாம் அது மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட பழங்கள், அதனுடைய தோல்கள் நீக்கப்பட்டு விதைகள் அது எங்காவது போட்டு அது சாராக மாற்றப்படும். அன்பார்ந்தவர்களே, தஃப்ஸீர்ல எழுதியிருக்கிறார்கள், அல்லாஹு தஆலா நேரடியாக மாதுள மரம் ஒன்றை அந்த நெருப்புக்குள்ளே உருவாக்கி அதிலிருந்து ஒரு பட்டை போன்ற ஒன்றை எல்லாம் உருவாக்கி அதில் அவர்கள் வாய் வைத்து தாகத்திற்கு குடித்தால் அது மாதுளம் நீராக மாறும் அளவிற்கு அல்லாஹ் குதிரத்துக்குள்ளே குதிரத்தை அல்லாஹ் உண்டாக்கினான். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னை நம்பி வாழுகின்ற ஒரு மனிதனுக்கு அவர் நபியாக ஒரு மோமினாக அல்லாவுடைய நேசராக உலகில் வாழும் பொழுது அவர்களுக்காக அல்லாஹ் அமைத்துக் கொடுக்கின்ற அல்லாவினுடைய மிக உயர்ந்த அல்லாஹு தாலாத அடியார்களை தன்பக்கம் நெருக்கிக் கொண்டதிலே உயர்ந்த அடையாளங்களில் ஒன்றாகும். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சோதனையை கடந்து அதற்கு பின்னாலே திருமண பந்தத்திலே இணைந்து கொள்ளுகிறார்கள். மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற, சராசரி மனிதர்களுக்கு இருக்கின்ற உயர்ந்த ஒரு ஆசைதான் தன்னுடைய குடும்பத்திலே தன்னுடைய பெயர் பேசுவதற்கு ஒரு ஒரு வாரிசு இருக்க வேண்டும் என்று. நீண்ட வயதை அடைந்து விட்டார்கள், 90 வயதுகளையும் கடந்து அவர்களுக்கு வயது தாண்டி கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு பிள்ளை செல்வம் கிடையாது. எனவே அல்லாஹ்விடத்திலே பல்வேறு வகைகளிலே தன்னுடைய இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த பஷாரத்தை சொல்லுகிறான், உங்களுக்கு நாங்கள் குழந்தை ஒன்று தருவோம் என்று. சுபஹானல்லாஹ், அந்த பஷாரத்தும் அன்பார்ந்தவர்களே மலக்குகளின் ஊடாகவே அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்களும் அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான நேசர் என்றாலும், மனித உள்ளங்கள் அவ்வப்போது தழும்புவதை போல மிக சிறந்த அல்லாஹ்வுடைய நேசராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உள்ளத்திலும் ஒரு கேள்வி ஏற்பட்டது. என்னுடைய எலும்புகள் தளர்ந்திருக்கிறது, என்னுடைய மனைவி வயோதிபத்தின் எல்லையை அடைந்திருக்கிறாள், அப்படி இருக்க எப்படி இது நடக்கும் என்று கேட்டார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அது அப்படித்தான், நம்முடைய நாட்டத்தில் எது வேண்டாலும் நடக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் ஒரு நெருப்பினுடைய சவாலுக்குள்ளே, அந்த நெருப்பினுடைய ஜுவாலைக்குள்ளே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சவாலை எதிர்கொண்டு வெளியிலே வந்திருக்கிறார்கள். ஈமான் மிக உறுதியாக இருக்கிறது. அதற்கு பின்னாலே சமூகத்தில் நடந்தேற முடியாத இன்னமொரு நிகழ்வை, நடப்பதில் சாத்தியமில்லாத இன்னமொரு நிகழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பஷாரத்தாக, நற்செய்தியாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நாம் எதை நாடுகிறோமோ அது நடக்கும் என்பதை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு குழந்தையை கொடுத்தான், அவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். உலகத்திலே மிகப்பெரிய உலகத்திலே இருக்கின்ற எல்லா சாதனைகளிலும் உயர்ந்த சாதனை தான் அன்பார்ந்தவர்களே மனிதன் மனிதனை வளர்த்து எடுப்பது என்பது. உலகத்திலே ஆடு மாடுகளை வளர்க்கலாம், மிருகங்களை வளர்க்கலாம், யானைகளை கூட தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். உலகில் என்னென்னமோலாம் மனிதர்கள் செய்கிறார்கள், ஆனால் ஒரு மனிதனை மனிதனாக உலகத்தில் வாழ வைக்க மனிதன் முயற்சிக்கும் பொழுது மிக சிரமமாக இருக்கும். தலைமைத்துவத்திற்கு கட்டுப்படாமை, பெற்றோர்களுக்கு கட்டுப்படாமை, மனைவி கணவனுக்கு ஒத்து போகாமை, இப்படி உலகத்திலே மனிதர்கள் மனிதர்களை வழிநடத்தும் போது மிக நீண்ட சவால்களை மனித உலகம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தையை வளர்ப்பதில் எவ்வளவு எளிமையான முறையை உலகத்திற்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு தந்தை இல்லாவிட்டாலும் கூட ஒரு தாயினால் சரியான முறையில் ஒரு பிள்ளையை பராமரிக்கின்ற மார்க்க அடிப்படையிலான வழிகாட்டல் கொடுக்கப்படும் பொழுது ஒரு பிள்ளை உலகத்தில் தலை சிறந்த ஒரு பிள்ளையாக, சமூகம் காலம் காலமாக அவரை தன்னுடைய முன்மாதிரியாக ஆக்கிக் கொள்ளுகின்ற ஒரு குழந்தையை உலகில் ஒரு பெண்ணால் உருவாக்க முடியும். ஆனால் அந்த பெண் அல்லாஹ்வுடன், ஆகிரத்துடன், மறுமையுடன், மரணத்துக்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையுடைய நம்பிக்கையுடன் அவள் அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவளாக அவள் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சோதனையுடைய இரண்டாவது பகுதியாக தனக்கு கிடைத்த அந்த குழந்தையினுடைய சந்தோஷத்தை அனுபவித்து அவர்கள் ஒரு மன திருப்தி கொள்ளவில்லை. அதற்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பலஸ்தீன மண்ணில் இருந்து பிரித்து அவர்கள் ஹிஜாஸுடைய பகுதியை நோக்கி புறப்பட்டு இன்று நமக்கு தெரிவிடுகின்ற அந்த காபாவினுடைய சூழ இருக்கின்ற எல்லை புறங்களிலே அவர்களை அல்லாஹ் தங்க வைக்கிறான். இப்பொழுது அவர்கள் விட்டுவிட்டு வருகிறார்கள். அதற்கு பின்னாலே அவர்களுடைய உணவுகள் தீர்ந்து போக அன்பார்ந்தவர்களே அங்கு ஒரு பெண்ணும் பல தியாகங்களை செய்கிறாள். தன்னுடைய குழந்தையினுடைய தேவை நிறைவேறுவதற்காக ஓடி இடம்தான் அந்த சஃபா மர்வா. அங்குதான் அல்லாஹு தஆலா உலகமே நோய் நிவாரணிக்காக எடுத்திருக்கும் ஒரு திரவம் என்றால் அது ஜம்சம் ஆகும். உலகத்தில் உள்ள எல்லா பாசை பேசுபவர்களும் ஜம்சம் என்றுதான் சொல்லுவார்கள். அதற்கு வேறு ஒரு வார்த்தையை, வேறு ஒரு தன்னுடைய பாசையை அதிலே பாவிக்க மாட்டார்கள். உலகத்திலே எத்தனை ஆயிரக்கணக்கான பாசைகள் இருக்கிறதோ அந்த பாசை பேசுபவர்களாம் இஸ்லாமியர்களாக இருந்தால் அந்த இடத்திற்கு சென்றால் அந்த நீரை அருந்தினால் அவர்கள் தன்னுடைய பாசையை அதிலே பாவிக்காமல் அன்பார்ந்தவர்களே ஜம்சம் நீரை குடித்தோம் என்றுதான் சொல்லுவார்கள். உலக மக்கள் எல்லோருடைய ஒரு பொது பாசையாக அல்லாஹு தஆலா அந்த ஜம்சம் என்ற வார்த்தையை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். உலகில் உள்ள எல்லா மக்களும் அன்பார்ந்தவர்களே ஜம்சம் என்றுதான் சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உலகத்திலே ஒரு பெண்ணுடைய தியாகத்தை, ஒரு கணவன் மனைவியாக வாழும் பொழுது, அவர்கள் ஆகரத்தை நோக்கமாக கொண்டு வாழும் பொழுது, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா என்று சொல்லக்கூடிய வழிகாட்டலை அவர்கள் செய்யும் பொழுது, உலகம் போற்றுகின்ற, உலகம் மெச்சுகின்ற, உலக வரலாற்றிலே எங்கும் எழுதி முடிக்க முடியாத பலவிதமான சோதனைகளை அவர்களுக்கெல்லாம் கொடுப்பது போலவே அவர்களுக்கு பலவிதமான சந்தோஷங்களையும் அழியாத அடையாள சின்னங்களையும் அல்லாஹ் உலகில் உருவாக்கி விடுவான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் அந்த சோதனை அவர்கள் கடந்திருக்கிறார்கள். இப்பொழுது அந்த பிள்ளைக்கு 10-11 வயது இருக்கும். அல்லாஹு தஆலா மூன்றாவது சோதனையை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக உலகில் உள்ள ஏராளமான பிராணிகள் உலகில் குர்பானி பொருள்களாக கியாமத்து நாள் வரை பங்கிடப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு சோதனையை கொடுத்தான். அதுதான் அன்பார்ந்தவர்களே, நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே சுமாராக குரான் சொல்லுவது போல 10 அல்லது 9 வருடங்கள் அவர்கள் வெளியிலே இருந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே திரும்ப தன்னுடைய மனைவி மக்களோடு சேரும்படியாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு வறண்ட பூமியாக விட்டார்கள், செழிப்பான இடமாக வந்து காணுகிறார்கள். மனித சஞ்சாரம் இல்லாத இடமாக விட்டார்கள், மனிதர்கள் போகின்ற வருகின்ற இடமாக அல்லாஹ் அதை ஆக்கிவிட்டான். தண்ணீர் இல்லாத இடமாக அதை அவர் தன்னுடைய மகனை விடும் பொழுது கண்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பின்னாலே தண்ணீர் பீரிட்டி முழு உலகிற்கும் தண்ணீரை விநியோகம் செய்கின்ற ஒரு சிறந்த இடமாக அல்லாஹு தஆலா அந்த ஜம்ஜம் என்ற நீரூற்றை கண்டிருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே தான் தன்னுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு போய் சேர்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது அல்லாஹு தஆலா எப்படி குழந்தை கிடைத்து தன்னுடைய அந்த குழந்தை இல்லையே என்ற அந்த ஏக்கம் கலைந்து போகின்ற அந்த வேளையிலே அவர்கள் பிரிந்து விட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ, அது போல அன்பார்ந்தவர்களே சேர்ந்து விட்டோம், மாஷா அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கலாமே என்ற எண்ணம் அவர்களிடத்திலே நீடிக்காமலே அல்லாஹு தஆலா மறுபடியும் ஒரு சோதனையை உண்டாக்கினான். அதுதான் அவர்களுக்கு அல்லாஹ் கனவின் ஊடாக அல்லாஹு தஆலா உங்களுடைய குழந்தையை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு கட்டளை பிறப்பித்தான். முதலாவது இரவிலே இந்த கனவை காணுகிறார்கள், தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறார்கள். இரண்டாவது தடவையும் அந்த கனவை காணுகிறார்கள், இரண்டாவது நாளுடைய இரவிலே அதை தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறார்கள். மூன்றாவது நாளும் காணுகிறார்கள். நபிமார்கள் ரசூல்மார்களுடைய கனவு வகியாக இருக்கிறது, எனவே அந்த வகியை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய மனைவியோடு இந்த விடயத்தை சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிடத்திலே என்ன பேசிக் கொள்வார்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க பேசுவார்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே இவன் படிக்க மாட்டான் என்று சொன்னால் கூட உம்மா கோபித்துக் கொள்வாள், இவனுக்கு எங்கே வியாபாரங்களிலே நோக்கம் வரப்போகிறது என்றால் நீங்கள் இப்படி வார்த்தை பாவிக்கலாமா என்று மனைவி கணவனிடத்திலே கேட்பார்கள். இவனுக்கு ஒரு நல்ல பெண் கிடைக்க மாட்டால் ஏன் இவன் இப்படி வாழ்க்கையிலே ஒரு வகையாக தன்னுடைய வாழ்க்கை லட்சியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படியெல்லாம் சொல்லுவதை ஒரு மனைவி தான் ஒரு தாய் என்ற ஸ்தானத்தில் இருந்து கணவன் சொல்லுவதை பொறுத்துக் கொள்ள மாட்டாள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 8-9-10 வருடங்களாக பிரிந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னாலே தன்னுடைய மனைவியிடத்திலே சொல்லுகிறார்கள், எனக்கு ஒரு கனவு ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது, அந்த கனவிலே உங்களுடைய மகனை நான் அறுக்க வேண்டும், நம்முடைய மகனை நாம் அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு சராசரி பெண்ணாக இருந்தால் எப்படி பதறி இருப்பார்கள், எத்தனை விதமான கூச்சல்கள், எத்தனை விதமான சிரமங்கள். மிக அமைதியாக, மிக தெளிவாக இந்த விடயங்களை கேட்டுக் கொண்டிருந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இது என்னுடைய உங்களுடைய மகனோடு சம்பந்தப்பட்ட விடயம், அதை அவரிடத்திலே பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, உலகத்திலே இப்படி ஒரு பெண்ணை இந்த உலகம் இதற்கு பிறகு சந்திக்குமா, இப்படி ஒரு தந்தை இதற்கு பின்னாலே ஒரு தாயிடத்திலே தன்னுடைய மகன் பற்றி இப்படி ஒரு விஷயத்தை சொல்லுவாரா? அன்பார்ந்தவர்களே, இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் உலகத்திலே நடக்க முடியுமா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய ஹலீலோடு இருக்கின்ற நெருக்கத்தின் ஊடாக, உலகமே என்னுடைய ஹலீலை பாருங்கள், எனக்கு ஒரு மனிதன் நேசனாகிவிட்டால் அவன் எப்படி தன்னை எனக்காக இழக்க தயாராகி விடுகின்றான், சித்தமாக இருக்கிறான் என்பதை உலகமே கண்டுகொள்ளுங்கள் என்பதற்கு அல்லாஹு தஆலா ஒரு பாடமாக அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். இப்பொழுது அவர்கள் தன்னுடைய மனைவியில் ஆலோசனை பிரகாரம் தன்னுடைய மகனிடத்திலே இதை சொல்லுகிறார்கள். இதை அல்லாஹ் குர்ஆனுடைய வசனமாக மிக தெளிவாக நம்மை ஓதும்படியாக அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு நல்ல வார்த்தை பேசுகிறார்கள், என்னுடைய அருமையான மகனே நான் கனவுண்டு கண்டிருக்கிறேன், அந்த கனவிலே அல்லாஹு தஆலா உங்களை அறுத்து பலியிடும்படியாக சொல்லியிருக்கிறான், இந்த விடயத்தில் உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது? சொன்னார்கள், இது அல்லாஹ்வின் கட்டளை என்றால் செய்து முடித்து விடுங்கள், என்னை பொறுமையாளர்களின் கூட்டத்திலே பார்ப்பீர்கள். அன்பார்ந்தவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கயிறுகள் சகிதம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கத்தி ஒரு கையில இருக்கிறது, மறு கையில கயிறு இருக்கிறது, பின்னாலே நடந்து கொண்டு செல்கிறார்கள். அவர்களுக்கிடையிலே மிக நீண்ட இடைவெளி கிடையாது, மிக அருகிலேயே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்திலே பாசம் பீரிட்டு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அல்லாவின் கட்டளை அதை அணைத்துக் கொண்டிருக்கிறது. இங்காலே மகன் தன்னுடைய தந்தைக்கு வழிபடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை என்னுடைய ரப்பு எனக்கு தந்திருக்கிறானே என்ற மிகப்பெரிய உற்சாகத்துடன் பின்னாலே நடந்து கொண்டு போகிறார்கள். ஒரு பசு நடந்து போக அதற்கு பின்னாலே ஒரு கன்று நடப்பதை போல, ஒரு ஆடு நடந்து போக அதற்கு பின்னாலே குட்டி நடந்து செல்வதை போல, அன்பார்ந்தவர்களே அந்த காட்சி எப்படியான காட்சியாக இருந்திருக்கும்? சுபஹானல்லாஹ், அந்த பாலைவனத்திலே அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இடையிலே தன்னுடைய தந்தை அழைத்தார்கள், யாபத்தி என்று கூப்பிட்டார்கள். அதற்கு என்ன என்று பதில் கேட்டார்கள். என்னுடைய தந்தையே, நான் உங்களோடு சில விஷயங்களை பேசிக் கொள்ளலாமா என்று கேட்டார்கள். சொன்னார்கள், தாராளமாக உங்களுக்கு உரிமை இருக்கிறது, பேசிக் கொள்ளலாம். சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் என்னை அறுக்கின்ற அந்த இடத்திற்கு கொண்டு செல்லுவீர்கள். அப்படி கொண்டு செல்லும் பொழுது, நீங்கள் என்னை அறுக்கும் பொழுது, நான் உங்களுக்கு அறுக்கின்ற ஒரு முறையை, ஒரு விதத்தை நான் சொல்லித் தருகிறேன். என்னை நீங்கள் அறுக்கும் பொழுது என்னுடைய கைகளையும் கால்களையும் இறுக கட்டிவிடுங்கள் என்றார்கள். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், மகனே ஏன் அப்படி நான் செய்ய வேண்டும்? சொன்னார்கள், நீங்கள் அறுப்பீர்கள், நான் என்னுடைய அறுப்பினூடாக ஏற்படுகின்ற வேதனையினால் துடிக்கும் பொழுது அது உங்களுடைய கடமையை நீங்கள் நிறைவு செய்து அல்லாஹ்வை பூரணமாக திருப்திப்படுத்த என்னுடைய அசைவுகள் உங்களுக்கு தடையாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அன்பார்கள், மகனிடத்திலே அவர் மகனுடைய வாப்பா மௌத்தாகிவிட்டார். அவருடைய பணம், வீடு, அவருடைய வாகனம், அவருடைய கடை, அவருடைய பெச்சரிகள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. திட்ட தெளிவாக அவருடைய கடன் அந்த மகனுக்கு சொல்லப்பட்டால் கூட, இந்த காலத்திலே மகன் அந்த கடனை கட்டி அவனை கவிழ்ந்த அந்த மனிதனை கவரிலே நிம்மதியாக தூங்க விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளை உலகம் கண்டுகொண்டிருக்கின்ற அன்பார்ந்தவர்களே, உலகம் தான் இது, கண்ட உலகம் கண்டுகொண்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ பிள்ளைகளை உலகம் சந்தித்திருக்கிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நல்ல தாயிடத்திலே கொடுத்து ஒரு பிள்ளையை வளர்த்திருக்கிறார்கள். ஒரு நல்ல மனைவியாக அவர்களோடு வாழுகின்ற காலத்திலே மனைவிக்குரிய சகல போதனைகளும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒரு கணவன் என்ற அடிப்படையில் மனைவிக்கான சகல கடமைகளையும் நிறைவேற்றுவதில் அவர்கள் மிக அழகாக நடந்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு அன்பார்ந்தவர்களே, அந்த குழந்தை சொல்லுகிறதே, அந்த சிறு பிராயத்தை உடைய அந்த பச்சிலம் குழந்தை பேசுகிறது. 7, 8, 9 வயது என்றால் அன்பார்ந்தவர்களே மிக சின்ன காலம் தானது. 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுகளை படிக்கின்ற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு உலகத்தில் என்ன அறிவுகள் பெரிதாக இருக்க போகிறது? இந்தனத்தை காணாத உலகம், மனிதர்களை சரியாக காணாத உலகம், படித்த மக்களின் சூழலே வளராத ஒரு பாலைவனத்தின் குழந்தை அது. நல்ல மனிதர்களை காணவில்லை, அறிவாளிகளை காணவில்லை. இப்படியான ராக்கெட் யுகங்கள் கிடையாது. அல்லது வெளி செய்திகள் காதுக்கு கேட்டு உலகத்தில் இருக்கின்ற பிரம்மாண்டமான சக்திகள், தாக்கங்கள், அவைகளெல்லாம் அந்த பிள்ளையின் உள்ளத்தை இடம் பிடிக்காத ஒரு பாலைவனத்தில் வளர்ந்த பாலைவன பிள்ளை அது. அந்த பிள்ளை அன்பார்ந்தவர்களே தந்தையிடத்திலே சொல்லுகிறதே, தந்தையே, உங்கள் நீங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவு செய்ய என்னுடைய அசைவுகள் உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. திரும்ப அந்த பிள்ளை சொல்லுகிறதே, தந்தையே, நான் அறுக்கப்படும் பொழுது நீங்கள் என்னுடைய முகத்தை மண்ணோடு சேர்த்து வைத்திருக்க வேண்டும். அதாவது நான் முகம் குப்புற கிடத்தாட்டப்பட்டுதான் நான் அறுக்கப்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ஏன் அப்படி அது அறுக்கப்பட வேண்டும்? சொன்னார்கள், என்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் தந்தை என்ற அடிப்படையில் உங்களுடைய முகத்திலும் சில மாற்றங்கள் வரலாம். அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்னை நீங்கள் துரிதமாக செயல்படுத்துவதில் உங்களுக்கு தடையாக இருக்கலாம். எனவே என் மீது உள்ள பாசம் உங்களுக்கு அல்லாஹ்வின் மீது உள்ள நேசத்தை தடை செய்துவிடக் கூடாது. சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அதற்கு பின்னாலே திரும்ப சொன்னார்கள், இன்னும் ஒரு விடயத்தையும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னார்கள். நான் அறுக்கப்படும் பொழுது அன்பார்ந்த என்னை வேகமாக அறுத்து விடுங்கள். நீங்கள் மெதுமெதுவாக அறுப்பதனால் ஒன்று எனக்கும் வலி ஏற்படலாம், இரண்டாவது உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படலாம். நீங்கள் என்னை வேகமாக அறுத்து விட வேண்டும். நீங்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகளை கலட்டி அப்புறப்படுத்தி விடுங்கள். ஏனென்றால் என்னை அறுக்கும் பொழுது என்னுடைய நரம்புகளிலிருந்து வெளிப்படுகின்ற இரத்தம் உங்களுடைய ஆடைகளில் தெரித்து விட்டால் அதை என்னுடைய தாய் பார்ப்பாள். 8, 9 வருடங்களாக உங்களுடைய துணையின்றி என்னை அவள் வளர்த்திருக்கிறாள். எனவே என்னுடைய இரத்தக்கரை உங்களுடைய ஆடையில் இருப்பதை பார்க்கும் பொழுது தாய் என்ற அடிப்படையில் என் மீது உள்ள நேசத்தால் கணவன் என்ற உங்களுக்கு அவள் மாறுபாடான பேச்சுக்கள் பேசிவிடலாம் என நான் பயப்படுகிறேன் என்னுடைய தந்தையே. எனவே உங்களுடைய ஆடைகள் வேறாக ஆக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று இந்த குழந்தை சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்லுகிறார்கள். அவர் சொன்னது போல அந்த குழந்தை அறுக்கப்படுகிறது. தஃப்ஸீரில் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே, அது வேகமாக அறுக்கிறார்கள். ஆனால் அந்த கத்தி அறுபடவில்லை, அந்த கத்தியால் அந்த கழுத்து வேறாக ஆகவில்லை. அது எவ்வளவு வேகமாக அறுத்திருப்பார்கள்! ஒரு நபி என்றால் அன்பார்ந்தவர்களே அவரிடத்தில் எத்தனை ஆண்களுடைய சக்தி இருக்கும்! சுபஹானல்லாஹ். அதிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நேசராக இருந்திருக்கிறார்கள். உலகத்திலே பலவிதமான சவால்களை சந்தித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய கடமையை வேகமாக நிறைவேற்றுவதில் ஒரு உத்வேகம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ரிவாயத்துக்களை பார்க்கிறோம், 100 ஆண்களுடைய சக்திகளை அல்லாஹ் சில வேளைகளிலே நபிமார்களுக்கு கொடுப்பான். அவ்வளவு பலத்தையும் பாவித்தார்கள். தஃப்ஸீர் எழுதியிருக்கிறார்கள், அந்த கத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசுகிறது, ஹலீலே உங்களுடைய கட்டளையை நிறைவு செய்யவா, உங்களையும் என்னையும் படைத்த ரப்பாகி அல்லாவின் கட்டளையை நிறைவு செய்யவா, அல்லாவின் கட்டளை என்னில் மிகைத்திருக்கிறது, அறுக்க முடியாது என்று கத்தி பேசியதாக தஃப்ஸீர்களிலே இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படி ஒரு பெரும் தியாகத்தை செய்த அந்த தியாகியுடைய நாட்களை ஞாபகப்படுத்துகின்ற, அவர்களுடைய அந்த அடையாளமாக விட்டு சென்ற அடையாள சின்னங்களை உலகத்தில் நினைவு கூறுகின்ற நல்லொரு தினமாக இன்றைய அரபாவுடைய தினம் இருக்கிறது. நாளைய திருநாளிலே நாடலாவிய ரீதியில் உலகளாவிய ரீதியில் அறுக்கப்படுகின்ற எல்லா குர்பானியுடைய இரத்த துளிகளும் பூமியின் மீது சிந்தும் பொழுது அந்த குர்பானியை கொடுக்கின்ற சாஹிபுல் சாஹிபுல் உலுஹியா, அந்த உலுஹியா உடையவருக்கு எழுதப்படுகின்ற சகல கூலிகளைப் போல அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எழுதியதன் பின்னால் தான் நமக்கு எழுதுவான். அந்த அளவு உலக மக்கள் எல்லோருடைய உலுஹியாவிலும் பங்குதாரியாக ஆகின்ற அளவிற்கு மிகப்பெரிய தியாகம் நிகழ்ந்த நாள் தான் அன்பார்ந்தவர்களே நாளைய திருநாளுடைய நாளாகும். ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, இந்த தியாகம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு தியாகம் அல்ல. ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் ஒவ்வொரு தனையனும் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று வரும் பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளை தன்னுடைய வாழ்க்கையில் மிகைத்து நிற்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு உலகில் வாழுகின்ற ஒரு படிப்பினை மிக்க மாதமாக அல்லாஹுக்கு சுபஹான வ தஆலா இந்த சங்கையான இந்த ஈதுல் அலஹாவுடைய பெருநாள் நமக்கு நாளை வர இருக்கிற பெருநாளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த பெருநாளில் எல்லாம் ஆக சிறந்த அமலாக ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த அமல் என்றால் இஹ்ராகுத்தம். ஆடு மாடு போன்ற ஒட்டகை போன்ற பிராணிகளை அறுத்து குர்பானி செய்து அல்லாஹ்வுடைய திருப்தியை சந்தோஷத்தை அடைவதாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லும் போது சொன்னார்கள், உலுஹியா பிராணியை அறுக்கின்ற அந்த மனிதர், உலுஹியா பிராணியை குர்பானிக்காக கொண்டு சென்று அதை அறுக்கின்ற அந்த மனிதருக்கு அந்த பிராணியில் இருக்கின்ற ஒவ்வொரு முடிக்குமாக ஹசனா, ஒரு நன்மை அவருக்கு பதியப்படுகிறது, ஒரு நன்மை அவருக்கு கொடுக்கப்படுகிறது என்று அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலுஹியாவுடைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய நாட்டில் பல பாகங்களிலும் பல தடைகளை தாண்டி, பல தடைகளை மீறி, பல சவால்களுக்கு முன்னால் முகம் கொடுத்து உலுஹியாக்கள் நிறைவேற்றப்பட்ட காலங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம், தாண்டி வந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்முடைய நாட்டிலே அன்பார்ந்தவர்களே, என்னதான் நாம் என்ன பேசிக் கொண்டாலும் ஒரு சுதந்திரமிக்க ஒரு நாடாக நம்முடைய நாட்டை ஆக்கியிருக்கிறான். நம்முடைய நாடு இருக்கிறதே அன்பார்ந்தவர்களே, இது சுதந்திரம் நாட்டுக்கு மட்டுமல்ல முழு மனிதர்களுக்கும் வழங்கப்பட்ட அன்றைய காலத்தில் இருந்து அன்பார்ந்தவர்களே நம்முடைய நாட்டிலே தாராளமாக மிக சுதந்திரமாக ஜனநாயக நாடாக நம்முடைய நாடு இருக்கிறது. அதிலே எல்லா மத மக்களுடைய வழிபாடுகளிலும் தங்கு தடையின்றி அவர்களை முறையோடு நிறைவேற்ற அன்பார்ந்தவர்களே நம்முடைய நாட்டிலே சட்ட யாப்பு அது எழுதப்பட்டிருக்கிறது. காலம் காலமாக நம்முடைய இந்த உலுஹியாவிற்கான பல சவால்கள் பல தடைகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு தலைப்பிலே இவைகளை நாம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. இருந்தாலும் அண்டை நாடுகளோடு எடுத்து பார்க்கும் பொழுது, வேறு நாடுகளோடு நாம் ஒப்பீடு செய்யும் பொழுது, நாம் நம்முடைய நாட்டிலே சுதந்திர காற்றை மிக வேகமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு மாதங்களுக்கு முன்னாலே கடந்த நம்முடைய ரமலானிலே ஒரு 15 வயது நிறைந்த ஒரு வாலிபர், ஒரு ஹாபிஸ் குரானை தன்னுடைய கல்விலே சுமந்த ஒரு முஸ்லீம் சகோதரர் தன்னுடைய ஒரு முக்கியமான தேவைக்காக பயணத்திலே இருக்கிறார். அப்பொழுது மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு நம்முடைய அண்டை நாட்டிலே அவன் இறைச்சி சாப்பிடுகின்ற மனிதரா என்று கேட்டார். ஆம் என்ற ஒரே பதிலுக்காக அதே இடத்தில் 4-5 பேர்கள் சேர்ந்து அந்த ஹாபிஸை அடித்தே கொண்டு விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். இறைச்சி சாப்பிடுகிறாய் என்று கேட்ட கேள்விக்கு ஆம் என்ற ஒரு விடைக்காக அன்பார்ந்தவர்களே அடித்து தூள் தூளாக்கப்பட்டார்கள். அண்டை நாட்டிலே நாட்டினுடைய பல பாகங்களிலே, குறிப்பாக தலைநகரிலே பெண்களும் ஆண்களுமாக சேர்ந்து இறைச்சி கடைகளுக்கு முன்னாலே நின்று இறைச்சிகளை வாங்க வருபவர்களை தாறு மாறாக தாக்கியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி எல்லாம் நம்முடைய அண்டை நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. கடலுக்கு அங்காலே 1/2 மணி 3 மணி நேர பயணத்தை விமானத்தின் ஊடாக சென்று பார்க்கின்ற அந்த இடத்தில் இல்லாத சுவாசம், சுவாசிக்க முடியாத சுதந்திரம் நம்முடைய நாட்டில் நமக்கு இருக்கிறது. ஆனால் நாம் அதை நம்முடைய செயல்களின் ஊடாக நாம் இழந்துவிடக்கூடாது. நம்முடைய நாட்டிலும் கூட உங்களுடைய கடமையை செய்வதற்கு நாம் தடை விதிக்கிறோம் என்று யாருமே இதுவரைக்கும் சொல்லவில்லை. இது ஒரு மிருக வதை, இது ஒரு உயிர் பிராணிக்கு செய்யப்படுகின்ற கடமைகள் சரியாக நிறைவேற்றப்படவில்லை என்ற குரல்கள் தான் இன்று வரை எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த கடமை, இஸ்லாமிய கடமைக்கு நாம் எதிரானவர்கள் என்று யாருமே இதுவரைக்கும் நம்முடைய நாட்டை பொறுத்தவரையிலே பேசவில்லை. உள்ளுக்குள்ளாலே பேசியிருப்பார்கள், ஆனால் வெளிப்படையாக கேபினட்டுகள் போன்ற இடங்களிலோ அல்லது பப்ளிக் மீட்டிங்களிலோ யாருமே பேசுவதில்லை. ஏன்? நம்முடைய நாடு ஒரு ஜனநாயக நாடு. மூவின மக்களும் சுதந்திரமாக அழகாக தங்களுடைய கடமைகளை முறையாக நிறைவேற்ற அவர்களுக்கு சம்பூர்ணமான அனுமதி வழங்கப்பட்ட ஒரு நாடுதான் நம்முடைய நாடு அன்பார்ந்தவர்களே. ஆனால் நாங்கள் அதை முறையாக அழகாக அதை செய்து கொள்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். ஒரு மிருகத்தை எடுத்து வரும் பொழுது அந்த மிருகம் அன்பார்ந்தவர்களே அதற்குரிய சகல மரியாதையும் கௌரவமும் ஒரு மிருகத்திற்குரிய முறை பேணி அது கொண்டு வரப்பட வேண்டும். அரசு அங்கீகாரத்தோடு ஃபோமிட் போடப்பட்டு எங்கிருந்து அது கொண்டு வரப்படுகிறதோ அந்த உரிமம் பெற்றவரிடத்திலே சரியான கடிதங்கள் பெறப்பட்டு ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னொரு மாவட்டத்திற்கோ அல்லது ஒரு செயலாளர் பிரிவிலிருந்து இன்னொரு செயலாளர் பிரிவிற்கோ அந்த மாடுகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது நம்முடைய நாட்டுடைய சட்டமாகும். இது உதவியாவிற்கு மட்டுமல்ல, எல்லா காலங்களிலுமே அது வளர்ப்பதற்காக கொண்டு வந்தாலும் கூட யாரிடத்திலே நாம் வாங்குகிறோமோ அவரிடத்திலே கடிதம் இருக்க வேண்டும். அந்த நாம் எந்த பிரதேச சபைக்குட்பட்ட இடத்திலே நாம் அந்த மாட்டை வாங்குகிறோமோ அந்த இடத்திலே இருக்கக்கூடிய பிரதேச அலுவலர்களின் கடிதம் கட்டாயமாக இருக்கிறது. நாம் எங்கு கொண்டு வருகிறோமோ அங்கு கொண்டு வந்து சேர்த்ததன் பின்னாலே நீங்கள் அதிகமாக மாடுகளை பார்த்திருப்பீர்கள். காதுகளிலே ஒரு இலச்சினை, ஒரு அடையாளம் பொருத்தப்படுகிறது. அது நம்முடைய நாட்டிலே அனுமதிக்கப்பட்டதால் தான் அரசு அங்கீகாரம் பெற்ற அரச உத்தியோகத்திற்கு அதை நமக்கு தருகிறார்கள். இல்லை என்ன தர முடியாது என்று சொல்லியிருப்பார்கள். அப்படி சொல்லுகின்ற உரிமை யாருக்குமே கிடையாது. அப்படி இருக்க அன்பார்ந்தவர்களே, நாம் ஏன் நாலு மாட்டிற்கு ஃபோமிட் வேண்டி எட்டு மாடுகளை அஞ்சு மாடு ஏற்றுகின்ற லொரிகளிலே ஏற்றுவது? ஒன்று செத்துவிடும், இன்னொன்று உயிர் போராட்டத்திலே வந்து சேரும், இன்னொன்றுடைய கால் உடைந்துவிடும். அன்பார்ந்தவர்களே, இவைகளெல்லாம் உலுகியா பிராணிகளிலே திரும்ப அறுக்கப்படும். ஒரு உலுகியா பிராணி என்றால் அது ஒரு பரிசுத்தமான அமல் என்பதால் அந்த அமலுக்காக வேண்டி எடுத்து வரப்படுகின்ற அந்த பிராணியும் சகலவிதமான குறைபாடுகளிலும் நிவர்த்தி பெற்றதாக இருக்க வேண்டும். அது நொண்டியாகவோ அல்லது கூணாகவோ அல்லது குருளாகவோ சொறி பிடித்ததாகவோ கொம்பு உடைந்ததாகவோ காதுகள் வெட்டப்பட்டதாகவோ அவைகள் இருக்கக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அதை ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னும் ஒரு பிரதேசத்திற்கு வியாபார நோக்கோடு, வணிக நோக்கோடு, விநியோக நோக்கோடு கொண்டு வரும் பொழுது அதிலே பல அசௌகரியங்கள் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் அது ரெண்டு வருடம் பூர்த்தியானதாகவும் இருக்க வேண்டும். சில மாடுகள் இருக்கிறதே அது வளர்கின்ற இடங்களை பொறுத்து தண்ணீர் துறைகளிலும் ஆற்றங்கரை ஓரங்களிலும் செழிப்பான புல்லுகள் நிறைந்த பூமியிலும் அது வளர்க்கப்படும் பொழுது ஒரு வருடங்களை தாண்டும் பொழுதே நம்முடைய ஊரில் வளர்கின்ற மூன்று வருட மாட்டினுடைய அந்த உடல் வாகு அதற்கு உண்டாகி விடுகிறது. அதனால் அது வருடம் பூர்த்தியானதை போல மக்களிடத்தில் ஏமாற்றம் செய்யப்படுகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, மாடுகளை விநியோகிப்பவர்கள், மாடுகளை இந்த காலத்தை குறிவைத்து விநியோகம் செய்வர்கள், இது ஒரு கடமைக்காக நான் நிறைவேற்றுகிறேன். மார்க்கம் தெரியாத அந்நிய ஒரு மனிதனாக இருந்தால் அவனுக்கு வெறும் வியாபார நோக்கம் மட்டுமே இருக்கும். அவன் வியாபாரத்திலே பொய் பேசுவான், வியாபாரத்திலே ஏமாற்றம் செய்வான். அன்பார்ந்தவர்களே, ஆனால் ஒரு முஸ்லீம் இது அல்லாஹ்வுடைய உயர்ந்த வேளாண் கடமை நிறைவேற்றப்படுகின்ற இந்த காலத்தில் அதனுடைய காலம் சரியாக அறிந்திருக்க வேண்டும். அதனுடைய கொம்பு எந்த அளவு வளர்ந்திருந்தால் அது எத்தனை வருடத்தை பூர்த்தி செய்திருக்கிறது, அதனுடைய கால்பாகங்கள் எவ்வளவு திமிராக வளர்ந்திருந்தால் அல்லது அதனுடைய மறை உறுப்புகள் எப்படி அது வளர்ந்திருந்தால் அது என்ன கால எல்லையை அடைந்திருக்கும் என்பதை அதிகமான வியாபாரிகள் அறிந்திருப்பார்கள். ஆனால் அவைகளை மறைத்து ஏமாற்றி இந்த உலகியாவிற்காக பிராணி ஒன்று விற்கப்படுமே ஆனால் அது தூய்மையான ஹராம் என்ற முடிவுக்கே நாம் வர வேண்டி வரும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அடுத்தது நாம் வியாபார நோக்கோடு செய்கின்ற இந்த வியாபாரத்திலே நம்மிடத்திலே போட்டியோ பொறாமையோ இருக்கலாம். இருந்தாலும் அது வெளியிலே கொண்டு வரப்பட்டு அது ஒருவர் விற்கும் பொழுது அது வேறு ஒரு வகையிலே மற்றவர்களிடத்திலே அரசாங்கம் சார்ந்த உத்தியோகத்திலே அது ஏதாவது விதத்திலே சொல்லிக் கொடுக்கப்பட்டு அங்கே இந்த மேலான கடமையை நிறைவேற்றுவதற்கு உண்மையான எந்த ஒரு முஸ்லீமும் தடையாக ஒரு நாளும் இருக்க மாட்டார். எந்த ஒரு முஸ்லீமும் அவர் மஸ்ஜிதுக்கு வராவிட்டாலும் பள்ளி என்று உடைக்கப்படுவதை, ஃபர்தா என்று கலட்டப்படுவதை, அன்பார்ந்தவர்களே முஸ்லீம்களுடைய அடையாள சின்னங்கள் தாறுமாறாக தாக்கப்படுவதை ஒரு நாளும் அவர் விரும்ப மாட்டாரோ, அது போன்று உலுகியாவுடைய காலத்திலே உலுகியா பிராணிகளை நாம் ஏமாற்றி கொடுப்பதையும் நிச்சயமாக அவர் விரும்ப மாட்டார். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே அது முறையாக கொண்டு வரப்பட வேண்டும். மாடுகள் ஒரே இடங்களிலே கட்டி வைக்கப்படக்கூடாது. நாட்டில் இருக்கின்ற சில அசௌகரியமான நிலைமைகளை நாம் கருத்தில் கொண்டு மாடுகள் ஆங்காங்கே கட்டப்பட வேண்டும். அதற்கான போதிய உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும். அது அறுக்கப்படுகின்ற காலத்திலே மாற்று மதத்தவர்களின் கண்களிலே அதனுடைய இரத்தங்கள் ஓடுகின்ற அடிப்படையில் கண்களிலே விடாமலும்
அதனுடைய கழிவு பொருட்கள் அங்கும் இங்குமாக வீசப்பட்டோ, அல்லது எல்லா மக்களுக்கும் சொந்தமான ஆறுகளிலே பேரைகளிலே அவைகள் போடப்பட்டு, அன்பார்ந்தவர்களே, அது மற்றவர்களுடைய பார்வையிலே ஒரு இழிவான, ஒரு கேவலமான ஒரு நிலையில் பார்க்கப்பட்டு, அது நம்மிடத்திலே ஒரு வித்தியாசமான முரண்பாடுகளை, உணர்வுகளை உண்டாக்காமலும் நாம் அந்த கழிவுப் பொருட்களை முறையாக நாம் அகற்ற வேண்டும். நாம் முறையாக அகற்ற வேண்டும். இஸ்லாத்திலே உங்களுக்கு தெரியும், அடிக்கடி உலகியாவுடைய சட்டத்திலே பேசப்படும், அதனுடைய தலைகளோ அதனுடைய தோள்களோ அது அறுக்கின்ற அவருக்கு அதாவது கிரயமாக கொடுக்க கூடாது என்பதிலே சாதாரணமான கருத்துக்கள் அல்ல, ஏராளமான கருத்துக்கள் அதில் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஏன், அறுப்பவர் 10 இடங்களிலே அறுப்பார், 10 தோள்கள் அவர்களுக்கு சென்றால் அதையெல்லாம் அவருக்கு பதண்டுவதிலே பிற சில சிரமங்கள் ஏற்படலாம், எங்காவது அவர் வீசி விடுவார். எனவே அவருக்கு அந்த உணர்வுகள் இருக்கலாம். அதனாலே யாரு அந்த உலகியாவை கொடுக்கிறாரோ அவரே அதன் கழிவு பொருட்களுக்கு சொந்தமானவர். அதை அறுப்பவர்களோ அதை சுத்தம் செய்பவர்களோ அல்லது கூலிக்காக வேண்டி அமர்த்தப்பட்ட யாருமே அதற்கு பொறுப்பல்ல. அதனுடைய கழிவு பொருட்கள் சகலும் சரியான முறையில் புதைக்கப்பட்டு அது வெளியிலே தோண்டி எடுக்கப்படாத ஆழமான இடங்களில் அது புதைக்கப்படுவது என்பது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது. நாட்டுடைய நிலைமைகளையும் பிற்காலத்திலே உருகியா இந்த மேலான அமல் எந்த தங்கு தடையின்றி நீண்ட பயணம் செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் அன்பார்ந்தவர்களே, அதற்கு நாம் உதவியாக, அதற்கு நாம் ஒத்தாசையாக இருக்கிறோம் என்ற மனதிலே யாரெல்லாம் இந்த உருகியாவுடைய காலத்தில் உருகியாவை அறுக்க சொல்லப்பட்ட விதிமுறைகளை மேற்கொண்டு செய்வார்களோ அவர்களுக்கு கியாமத் நாள் வரை அல்லாஹ் கூலியை கொடுப்பான். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையிலும் நாம் உலுகியாவுடைய விஷயத்தில் நாம் அவதானமாக நடக்க வேண்டும். அறுக்கும் போதும் நிதானமாக கவனமாக அறுக்க வேண்டும். அறுப்புக்காக நாம் யாரை பயன்படுத்துகிறோமோ அவருக்கு சொல்ல வேண்டும். அவருக்கு வேண்டால் அன்றைய நாளிலே 100 மாடுகளுடைய கென்றக்கு இருக்கலாம், ஆனால் நம்முடைய மாட்டை அறுக்கும் பொழுது அவதானமாக அறுப்புகள் சரியாக இருக்க வேண்டும். அதனுடைய குழாய்ப்பகுதிகள் இவைகளெல்லாம் வெட்டப்பட வேண்டுமோ அவைகள் சரியாக வெட்டப்பட வேண்டும். உரிப்பவர்களுக்கும் அன்றைய நாளிலே 100 மாடுகள் உரிப்பதற்கு வந்திருக்கலாம், அதனுடைய உயிர் போக முதல் அதை உரித்து கிழித்து வீசி அவர் செல்வதற்கு தயாராகுவார். ஆனால் மாட்டினுடைய உரிமம் உள்ளவர், அந்த மாட்டினுடைய சொந்தக்காரர், அந்த உலகியாவை கொடுப்பதற்காக பணங்களை செலவு செய்திருக்கின்ற அந்த தனவந்தர், அந்த நல்ல மனம் படைத்தவர், அவர் அதனுடைய உயிர் முழுமையாக பிரிக்கப்பட்டு முறையாக உரிக்கப்படுவரை அதில் இருந்து அதனுடைய கடமைகளை ஹக்குகளை நிறைவேற்ற வேண்டும். கூறிய ஆயுதத்தினால் அறுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, அவைகளையும் நாம் சரியாக ஆனா முறையாக நாம் கவனித்து அவைகளிலே நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். விநியோகம் செய்யும் பொழுதும் மறைவான உரைகளிலே, கருப்பு நிறமான தெரியாத மறைவான உரைகளிலே அவைகள் எடுத்து செல்லப்பட வேண்டும். இரத்தங்கள் முழுமையாக வடிந்ததன் பின்னாலே ஆட்டோக்கள் போன்ற வாகனங்களிலே ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்காக நம்முடைய உலகியா அந்த அந்த பிராணியினுடைய மாமிசம் கொண்டு செல்லப்பட்டால் இரத்தங்கள் வடியாத வண்ணம் அவைகளை எடுத்து செல்ல வேண்டும். அப்படியாக நகர்த்தி செல்வதிலே அசௌகரியம் இருக்கிறது என்றால் நாம் இருக்கின்ற அந்த கிராமங்களிலே அவைகளை விநியோகம் செய்வது மிக சால சிறந்ததாக இருக்கும். அறுக்கப்பட்டதன் பின்னாலே அந்த மாட்டிற்கான போமிட்டுகள் காட்டுவது என்பது அது சாத்தியமான ஒரு விடயம் இல்லை என்பதால் அன்பார்ந்தவர்களே, அதை அப்படி எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, ஏழை எளியோர்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றால் உள்புறமான வீதிகளிலே மிக முறையாக அழகாக அவைகளை கொண்டு செல்வதிலே நாம் முனைப்பு காட்ட வேண்டும். இப்படியாக அன்பார்ந்தவர்களே, உலுகியாவுடைய கடமைகள் சரியாக நாம் நிறைவேற்றும் பொழுது இது ஒரு நீண்ட பயணத்திலே இந்த உலுகியா சென்று கொண்டிருக்கும். கியாமத்து நாள் வரை இந்த உலுகியாவுடைய மேலான கடமையை அல்லாஹ் நிறைவேற்ற நம்முடைய இந்த வருடத்துடைய செயற்பாட்டை அல்லாஹு தஆலா ஒரு காரணியாக ஆக்குவான் என்றால் அது நமக்கு எவ்வளவு பெரிய கூலியை கொடுக்கும். ஆக இந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, உலுகியாவுடைய இன்னும் பல சட்டங்கள், இன்னும் விதிமுறைகள் இருக்கிறது. அதுபோல அன்பார்ந்தவர்களே, நாளைய நாள் நம்முடைய பெருநாளுடைய நாளாக இருக்கிறது. நாளைய நாளுடைய இந்த பெருநாளிலே நாம் ஒரு வழியால் வந்து இன்னும் ஒரு வழியாலே பெருநாளுடைய தொழுகை ஹுதுபாக்களை முடித்து நாம் செல்வதற்கு நாம் முயற்சிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. புதிய ஆடைகளை அணிந்து வருவது சுன்னத்தாக இருக்கிறது. நறுமணம் பூசிக்கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. வந்து நாம் குடும்பங்களில் இருக்கின்ற எல்லோருடன் முசாபஹாக்கள் செய்து அவர்களுக்கு சலாம் சொல்லி இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான நாள் என்பதை அவர்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். மனை மக்களாக இருந்து கண்ணியமாக வீடுகளிலே கௌரவமாக இருந்து நாம் நல்ல முறையிலே நம்முடைய மனை மக்களோடு நடந்து கொள்ள வேண்டும். வீணான விளையாட்டுகள், வீணான கேலிக்கூத்துகள், வீணான செயல்களிலே ஈடுபடுவதுதான் திருநாளுடைய நோக்கம் அல்ல என்பதையும் நாம் கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் நாம் பெருநாளைக்கு வரும்பொழுது பெருநாளுடைய தொழுகை இருக்கிறது. அதாவது சூரியன் உதயமாகி 20 அல்லது 21 நிமிடத்திலேயே இந்த தொழுகை நடத்தப்படுவது மிக சிறந்ததாகும். ஏனென்றால் உலுகியாவுடைய கடமை இருக்கிறது. அதற்கு மேலாக இதனுடைய மிக முக்கியமான ஒரு சுன்னத்தில் ஒன்றுதான் சாப்பிடாமலே இந்த தொழுகைக்கு வருவது, தொழுகை வெகு சீக்கிரமாக முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று சாப்பிடுவது என்பது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய உலுகியாவை அதுபோல் நம்முடைய திருநாளுடைய நாட்களிலே நலவாக நல்ல முறையிலே நடந்து இந்த தியாக திருநாளிலே அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தியாகத்துடைய உணர்வுகள் நிறைந்த ஈமானை அல்லாஹ் தந்து அவருடைய மேலான உயர்ந்த கூலிகளை ஹஜ்ஜில் இருப்பவர்களுக்கு, இந்த அரபாவில் இருப்பவர்களுக்கு, அல்லது அங்கே பெருநாளாக இருந்தால் பெருநாளிலே நாம் மினாவிலே அந்தந்த கல்லறியும் என்ற கடமைகளிலே ஈடுபடும் பொழுதெல்லாம் என்னென்ன நல்ல இடங்களிலே என்னென்ன நல்ல நேரங்களிலே எல்லாம் அவர்கள் இஸ்திகபார் செய்து துவா செய்து துனியா ஆகரத்தின் நலவுகளை கேட்பார்களோ அதிலே அல்லாஹ் நமக்கும் முஸ்லீம்கள் எல்லோருக்கும் பங்கு தந்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈன்று கொடுத்த நம்முடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. எங்கெல்லாம் யாரெல்லாம் இந்த உதுகியாவுடைய பிராணியை அறுத்து குர்பானி செய்து உனக்காக என்று கொடுக்கிறார்களோ யா அல்லாஹ், அதற்கு நீ என்ன கூலிகளை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களூடாக வாக்களித்திருக்கிறாயோ அந்த கூலிகளை நம் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றிருக்கக்கூடிய அவர்களுக்கு ஹஜ்ஜே மபரூரா என்ற நீ ஏற்றுக்கொண்ட நல்ல ஹஜ்ஜுடைய பலனை அவர்களுக்கு நீ கொடுப்பாயாக. அவருடைய துவாக்களில் நமக்கு நீ பங்கு தருவாயாக, அவருடைய இஸ்திஹாரங்களில் நமக்கு நீ பங்கு தருவாயாக. அவர்களை போன்ற செலவுகளை எதிர்காலங்களிலே நமக்கும் செய்கின்ற நல்ல ஒரு வாய்ப்பினை யா அல்லாஹ் நமக்கு தந்தருள்வாயாக. நம்முடைய நாட்டிலே சகோதரத்துவத்தை, சௌஜன்யத்தை, ஒற்றுமையை யா அல்லாஹ் நீ வளர்ப்பாயாக. முஸ்லீம்களை முஸ்லீம்களாக வாழச் செய்வாயாக. முஸ்லீம்களின் மானங்களை, மரியாதைகளை நீ பாதுகாப்பாயாக. உடைமைகளை, உரிமைகளை நீ பாதுகாப்பாயாக. தியாகம் நிறைந்த இந்த திருநாளிலே யா அல்லாஹ், நீ மேலான உயர்ந்த கண்ணியமான கடாட்சிமையான அறிவும் திறமையும் கொண்ட ரப்பே யா அல்லாஹ், முஸ்லீம்களை கண்ணியமாக கௌரவமான முழு உலகத்திலும் நீ வாழச் செய்வாயாக. குறிப்பாக இந்த மியான்மர், பிலஸ்தீன் போன்ற நாடுகளிலே மிக சிரமங்களோடு முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. அவர்களின் உயிர்களை பாதுகாப்பாயாக. பச்சிலன் குழந்தைகளின் உயிர்களை பாதுகாப்பாயாக. பெண்களின் மான மரியாதைகள் பகிரங்கமாக வீதிகளிலே பறிக்கப்படுகிறது யா அல்லாஹ், நீ பாதுகாப்பு கொடுப்பாயாக. அவர்களுக்கு நீ கண்ணியம் கொடுப்பாயாக. ஒரு தடவையேனும் உன்னை, உன்னுடைய கரிமாவை உச்சரித்த மக்கள் யா அல்லாஹ், அவர்கள் நீ கருணை காட்டுவாயாக. அவர்கள் நீ அன்பு செலுத்துவாயாக யா அல்லாஹ். திடீர் மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்கு உன்னை தவிர உலகில் யாருமே இல்லை யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி அந்த முஸ்லீம்களை கண்ணியமாக கௌரவமாக வாழச் செய்வாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.